शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तम् नमामि गजाननम्। இந்த ஸ்லோகங்களோட நித்தியம் ராமாயண பாராயணத்தோட ஆரம்ப தியான ஸ்லோகங்கள்ல இது வரும். இதுல இந்த வாகீஷாத்யாஹ சுமனசஹா சர்வார்த்தானாம் உபக்ரமே என்னத்வா கிருதகிருத்யா சிஹு தம் நமாமி கஜானனம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு படிக்கும்போது மகாபிரிவா இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதுல ஆதிசங்கர பகவத்பாதாளையும் கொண்டு வந்துடுறார். அதை ஞாபகம் வந்தது. சரி, இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வைகாசி சுக்ல பங்கமி சங்கர பகவத்பாதாளுடைய ஜெயந்தி, பின்னாடியே வைகாசி அனுஷத்தில் நம்ம மகாபிரிவா ஜெயந்தியும் வரும். அதனால் இந்த ஒரு 10 நாள் 15 நாள் சங்கர விஜயம் சொல்லலாம். சங்கர சரித்திரம் சொல்லுவா, சங்கர திக் விஜயம் சொல்லுவா. அந்த சங்கர விஜயத்தை சொல்லுவோமே அப்படின்னு ஒரு ஆசை. இதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு சோர்ஸ் மகாபிரிவாளோட தெய்வத்தின் குரல் தான். அந்த 5வது பாகத்தில் ஒரு 800 பேஜஸ் பெரிவா ஆதிசங்கர பகவத்பாதாளோட சரித்திரத்தை சொல்லியிருக்கா. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதை படித்து குழந்தைகளுக்கு சொல்லுவேன், அதையே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வாகீஷாத்யாஹா சுமனசா அந்த ஸ்லோகத்தோட மீனிங் சொல்கிறேன். வாக்குக்கு ஈசனான, அதாவது வாக்னா சரஸ்வதி, சரஸ்வதியினுடைய பதியான பிரம்மா ஆத்தியான முதலிய சுமனசா அப்படின்னா தேவர்கள், பிரம்மாதி தேவர்கள் சர்வார்த்தானா எல்லா காரியத்தின் உபக்ரமே ஆரம்பத்தில் யம் நத்வா எவரை வணங்கி கிருத கிருத்யாஸ்யுஹு தங்களுடைய காரியங்கள் நிர்விக்னமாக நிறைவேறப் பெறுகிறார்களோ அந்த கஜானனஹா அந்த பிள்ளையாரை எம்னத்வா கிருதகிருத்யாஸ்யுஹு தம் நமாமி அந்த பிள்ளையாரை நானும் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதில் வாக்குக்கு அதிபதியான பிரம்மாதி தேவர்கள் அப்படின்னு சொல்றதுனால வாக்கு சம்பந்தமான காரியங்களுக்கு முக்கியமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி வேண்டிக்கணும். இந்த பிரவச்சனம் மாதிரி பண்ணும்போது பிள்ளையார வேண்டிக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பு. சுமனசஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு தேவர்கள்னு ஒரு அர்த்தம், பூன்னு ஒரு அர்த்தம், நல்ல மனசு அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த நல்ல மனசுங்கிறத வச்சுட்டு பெரியவா ஆதிசங்கர பகவத்பாதாளோட கனெக்ஷன் கொண்டு வர. எப்படின்னா, ஆதிசங்கர பகவத்பாதாள் ஆசையத்து ஹிமாச்சலம் 3 வாட்டி நடந்து தன்னுடைய தர்சனத்தினால ஜனங்களெல்லாம் புனிதப்படுத்தி தன்னுடைய வாக் அமிர்தத்தினால அவளுக்கெல்லாம் தெளிவு ஏற்படும்படி பண்ணார். அந்த அப்போ திருவானைக்காவுக்கு வந்திருந்தார். திருவானைக்கால அகிலாண்டேஸ்வரின்னு அம்பாள், ஆ பிரம்ம கீட்டதினி அப்படின்னு எல்லாருக்கும் அம்பாள் தான் தாயார். இந்த விஸ்வத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அம்பாள் தான் தாயார். அதனால கருணையே வடிவானவள் அம்பாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பாள் வந்து இந்த கலியில ஜனங்கள் ரொம்ப பாபம் பண்ணுறான்னு சொல்லி கோபமாக உக்ர ரூபத்தில் அங்கே இருந்தா. அந்த அகிலாண்டேஸ்வரி ரொம்ப கோபத்தோடு இருந்தா. அப்போ இந்த கோபத்தை சாந்தப்படுத்தி ஜனங்களுக்கெல்லாம் அம்பாவுடைய அனுகிரகம் கிடைக்க பண்ணணும் அப்படின்னு ஆதிசங்கரன் நினைச்சார். அப்போ அவர் என்னடா பண்ணுறது, எதிரிலே போக முடியலேன்னு பார்த்து, சரி என்ன கோபமாக இருந்தாலும் அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைய பார்த்தா மனசாந்தி ஏற்படும், சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார அந்த அம்பாளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணார். இந்த ஆதிசங்கரர் பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது கணேச பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். அதை ஒரு வாட்டி நான் சொல்றேன். இந்த 15 நாளுமே அதிகமா ஆதிசங்கர ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாராயணம் பண்றதாகவும் நான் வச்சுக்க போறேன். ஏன்னா எனக்கு ஆதிசங்கரருடைய புஸ்தகங்களில் நாம் இந்த ஸ்தோத்திரங்கள் தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அவருடைய பிரஸ்தானத்துடைய பாஷ்யங்கள் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும்னு சொல்வா. அப்புறம் பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னு சொல்லி விவேக சூடாமணி போன்ற புஸ்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் காட்டிலும் இந்த ஸ்தோத்திரங்கள்லேயே அந்த பக்தியோட ஞானமும் இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதனால இந்த கணேச பஞ்சரத்தை சொன்னா பிள்ளையாரங்க வந்துருவார். முதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் நதேதராதிபீகரம் நபோதிதார்க்கபாஸ்வரம் நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம் சமஸ்தலோகசங்கரம் நிரஸ்ததைத்யகுஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேபவக்ரமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யஷஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் அகிஞ்சனார்த்திமார்ஜனம் சிரந்தநோக்திபாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வசர்வணம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம் நிதாந்தகாந்ததந்தகாந்திமந்தகாந்தகாத்மஜம் அசிந்த்யரூபமந்தஹீனமந்தராய க்ருந்தனம் ஹ்ருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதந்தமேவ தம் விசிந்தயாமி சந்ததம் மகாகணேஷ பஞ்சரத்னமாதரேண யோன்வஹம் ப்ரஜல்பதி ப்ரபாதகே ஹ்ருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாமதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதிமப்யுபைதி சோசிராத். இந்த ஸ்லோகத்தோட மெட்டே ஒரு யானை காதை அசைச்சுண்டு அப்படி வர மாதிரி ஒரு மெட்டில் அழகான வார்த்தைகள். அதில் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம், யோகிகளுடைய ஹிருதயத்தில் நித்தியம் வசிக்கக்கூடிய இந்த யானை முகத்தோனான கணபதியை தம் ஏகதந்தமேவதம் விசிந்தையாமி சந்ததம், நான் எப்பவும் அந்த பிள்ளையாரை சந்ததம் விசிந்தையாமி அப்படின்னு சொல்றார். அப்படி அவர் ஆதிசங்கரர் தியானம் பண்ணதுனால அங்கே பிள்ளையார் வந்துட்டார். பிள்ளையார அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரில் பிரதிஷ்டை பண்ணோன்னே அம்பாள் குளிந்துடுறா. திரும்பியும் அந்த உக்ர கோபம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உக்ர கலையை ரெண்டு தாடங்கம் பண்ணி ஒரு ரெண்டு காதலியும் ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் சொல்வா, அப்படி ரெண்டு தாடங்கங்கள் பண்ணி அதை அம்பாவோட காதலியே போட்டிருக்கார். அந்த தாடங்கத்தோட மகிமை தனியாக அம்பாவுடைய பாதிவிரத்தியத்தை காமிக்கிறது அப்படின்னு சௌந்தரலஹரி ஸ்தோத்திரம் இருக்கு. அப்படி அந்த அம்பாளை ஆதிசங்கரர் குளிர பண்ணார். நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆதிசங்கரருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அங்க திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய புஜங்கம் பாடியிருக்கார். அப்புறம் திருவிடமருதூர்ல பகவான் அவருக்கு ரெண்டு கையும் தூக்கி அத்வைத்தமே சத்தியம் அப்படின்னு பிரமாணம் பண்ணியிருக்கா ஆதிசங்கர் இருக்கா புத்தர்களோட வாதாடும் போது. அப்படி நிறைய சம்பந்தம் இருக்கு. இங்க அவர் காலடியில் தான் பிறந்தார். கேரளத்தில் தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்திருக்கார். திருப்பதியில் தனாகர்ஷ்ண யந்திரம் பண்ணியிருக்கார். அப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் கடைசியில் காஞ்சிபுரத்தில் வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்ட பண்ணி அங்கே காஞ்சிபுரத்துலேயும் காமாட்சி அம்பாளை உக்ரதெய்வமாக இருந்தால் சமணப்படுத்தி அங்கே சௌந்தரலஹரி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடி அங்கே அம்பாவோட ஐக்கியமானார் அப்படின்னு சங்கர விஜயம். அந்த சங்கர விஜயத்தை நாம் பார்ப்போம். அதில் இந்த சங்கர சரித்திரத்தை எதுக்காக படிக்கணும் அப்படின்னு அதோட மூலத்திலேருந்து வந்தோம்னா, இப்போ இந்த உலகத்தில் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், சுகத்தை தேடுறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப அல்ப சுகமாக இருக்குது. சாப்பிட்டா திருப்தியாக இருக்குது, ஆனால் சாப்பிட்டு முடிஞ்சோடனே அந்த சுகம் போய்டுறது. கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டா அது உடம்பு கெடுத்துடுறது. அப்படி இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகங்களெல்லாம் புலன்கள் மூலமாக அனுபவிக்கிறதெல்லாம் வடிஞ்சு போய்டுறது. அது வந்து சிற்றின்பமாக இருக்குது. இது நமக்கு தெரியுது நம்முடைய அனுபவத்திலேருந்து. இப்படி அல்லாமல் ஒரு மாறாத அழியாத ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மகான்களுடைய அனுபவம். அது அவ வேதத்தில் பிரவிருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு ரெண்டு சொல்கிறா. பிரவிருத்தி மார்க்கம்னா உலகத்தில் பிரவிற்த்திச்சு காரியங்கள் பண்ணி அதை ஒழுங்காக ஆர்டர்லியாக பண்ணுறது பிரவிருத்தி மார்க்கம். இந்த காரியங்களெல்லாம் விட்டு ஞான விசாரம் பண்ணி நிஷ்டையில் பிரம்ம நிஷ்டையில் இருக்கிறது நிவர்த்தி மார்க்கம். இந்த ரெண்டு மார்க்கமும் இருக்கணும், ரெண்டு மார்க்கமும் தெரியணும். ஒவ்வொருத்தரும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில அந்த நிவர்த்தி மார்க்கத்தோட முடிந்த முடிவான ஜீவன் முக்தியை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா. வாழ்க்கையின் பயன் அதுதான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக, புண்ணியசாலிகளுக்கு அந்த வழியில வழி காமிக்கிறதுக்காக பகவான் தானே அவதாரம் பண்ணி இந்த ஞானாச்சாரியனாக வந்து ஆதிசங்கரராக வந்து நமக்கு வழிகாட்டினார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தோட வாழ்த்து, கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று இருக்கு. அலங்களில் தோன்றும் பொய்மை அரவன பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் உற்றவீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவரென்ப கைவில்லேந்தி இலங்கையில் பொருதாரென்றே மறைகளுக்கிருதியாவார் அப்படின்னு ஒரு பாடல். அதாவது ஒரு மாலை வேளையில், அலங்கல்னா மாலை பூமாலை, ஒரு சாயங்கால வேளையில ஒரு பூமாலையை பார்த்து ஒருத்தன் அரவு பாம்பு நினைச்சுட்டு பயந்துட்டான்னா, பயந்துடுச்சு அங்கேருந்து ஓடி வரான், ஐயோ ஐயோ பாம்பு பாம்புன்னு. அவர் எதிரில் ஒருத்தர் வந்து, டேய் இங்கெங்கடா பாம்பு வரும், வாய் போய் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அங்க போய் பார்த்தா ஓ மாலையா நான் பாம்புன்னு பயந்துட்டேன் அப்படிமா. அப்படின்னா அந்த பாம்புன்னு அவன் நினைச்ச போது பயம் இருந்தது, இப்ப மாலைங்கிற தெளிவு வந்தபோது அவனுக்கு பயம் போயிடுத்து. அப்ப அது மாலை தானே, அது பாம்பு கிடையாது. அப்படி பரம்பொருள் இந்த ஐந்து பூதங்களாகவும் இந்த உலகமாகவும் காட்சியடிக்கிறது. இந்த உலகத்தை பரம்பொருளாக உணர்ந்தவனுக்கு இதிலிருந்து இந்த உலகத்தில் அவனுக்கு வந்து காமமோ கோபமோ பயமோ மதமோக மாத்திரங்களோ எதுவும் இல்லாமல் அவன் ஆனந்தமா இருக்கான். இதுல ரொம்ப இதை உண்மைன்னு நினைச்சிருக்கிறவா, இதுல இருந்து அவளுக்கு பயங்கள் ஏற்படுறது, ஆசை ஏற்படுறது. அந்த இதையே வந்து திருமூலரும், மரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதயானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படின்னு பாடுறார். அதாவது ஒரு தச்சன் ஒரு யானை பண்ணி வச்சிருக்கானா, இன்னொரு தச்சன் அது எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக வரான். அப்ப தன்னோட குழந்தைய பையனை கூட்டின்னு வரான், அந்த 5 வயசு குழந்தைய கூட்டின்னு வரான். அந்த யானையை கோயிலுக்காக பண்ண யானை ஒரு அளவு பெருசா இருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த குழந்தை வந்து, ஐயோ யானைப்பா யானைப்பா பயப்படுறது. அவன் அப்பா சொல்ற, யானை இல்லடா மரம் தான் இது அப்படின்னு. அவருக்கு மரங்கிற அறிவு இருக்கிறதுனால அவருக்கு அதுல யானை தெரியல, மரம் தான் தெரியுது. இந்த பையனுக்கு பார்த்தபோது மரம் தெரியல, யானை தான் தெரியுது. அந்த மாதிரி இந்த பரம்பொருளை இதுல இருக்கிற இது இந்த பரம்பொருளாக காட்சி அளிப்பது பகவான் தான் அப்படின்னு தெரிஞ்சவாளுக்கு இந்த உலகம் அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த உலகத்தை சத்தியமா நினைக்கிறவளுக்கு இதுல கடவுள் தெரியல. அப்படி இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் அந்த உண்மையை உணர்ந்த மகான்கள், மகாபிரிவான் ஒருத்தர் இருந்ததுனால இதை நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டாம். இப்படி ஒரு 100 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து, ஆனா கொஞ்சம் கூட இதுல வந்து பற்றில்லாம ஒரு பிரம்மச்சரியத்தோட ஒரு சந்நியாசாசிரமத்துல ஒரு 100 வருஷங்கள் ஒரு வாய் பொரிய சாப்பிட்டுண்டு, கிலோமீட்டர் கணக்காக நடந்து, தேசம் முழுக்க நடந்து, எல்லாருக்கும் ஞானோபதேசம் பண்ணி இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னா, அவளுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா அதுதான் ஞானம். அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது பெரியவாளை பார்த்ததுனால நமக்கு தெரியுது இப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு. நமக்கு நம்மளுடைய நிலையை விட அது ரொம்ப உயர்ந்த நிலை அப்படிங்கிறது அப்பப்போ பளிச்சு பளிச்சுன்னு புரியுது. ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், என்னென்னமோ அவஸ்தப்படுறோம், ஆனால் அவரை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு சந்நிதியை நினைச்சாலே, அந்த மாதிரி ஒரு சந்நிதியில் போய் நின்னாலே நம்ம மனசு அடங்கி எல்லா கவலைகளும் ஒழிஞ்சு பரமசாந்தமான ஒரு அனுபவம் ஏற்படுறது. அதனால அப்படியே ஒரு உடம்பே ரீசார்ஜ் ஆன மாதிரி இருக்கு. அந்த அனுபவத்தினால இது அடைய வேண்டிய நிலை, நராணாம் அயனம் நாராயணஹா அப்படின்னு சொல்லி மனிதர்கள் அடைய வேண்டிய உத்தமமான நிலை பகவான். அந்த பகவானே குரு ரூபமாக வந்து நமக்கு அதோட டேஸ்ட் காமிச்சிட்டர். இவ்வளவு இனிமையாக ஒன்று இருக்குமா, இவ்வளவு பேரானந்தமாக, இவ்வளவு சாந்தமான ஒரு நிலை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு திவில அது தெரிஞ்சதுனால இந்த நிவர்த்தி மார்க்கத்தை நம்ம என்ன அப்படின்னு பார்க்குறோம். அந்த நிவர்த்தி மார்க்கத்து மூலமாக அத்வைத சித்தியை பேசுறதுக்காக தான் ஆதிசங்கர் பகவத்பாதால் அவதாரம் பண்ணார். இன்னைக்கு இந்த பீடிகை ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக போயிடுத்து. நாளையிலேருந்து வந்து முழுக்க கதையாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி அந்த கேரள க்ஷேத்திரம் பரசுராம க்ஷேத்திரம் எப்படி உருவாச்சு, அதில் சிவகுரு ஆர்யாம்பாங்கிற தம்பதி எப்படி பஜனம் பண்ணி அவளுக்கு ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணது, கூட கூட நம்ம மகாபிரிவா அவதாரம் பண்ணது, அப்படி சேர்த்துன்னு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.